நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் முறையை மாற்ற வழி செய்யும் அரசியல் சாசனத்தின் 20 சட்ட திருத்தம் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள்.
அமைச்சரவையிலேயே தெளிவு கிடையாது. ஆசன எண்ணிக்கையை தான் அவர்கள் 225 அன்று ஒன்றையும் பிறகு 237 அன்று இன்னொன்றையும் சொல்லுகிறார்களே தவிர, தெரிவு செய்யப்படும் முறை எப்படியானது என்பதை பற்றி அவர்களே தீர்மானித்திருப்பதாக தெரியவில்லை.
ஒரு கண்ணையும் கையையும் இழந்த விடுதலை புலிகளின் முன்னாள் பெண் போராளி ஒருவரின் வெற்றி பயணம், தமிழகத்தின் மாநில பறவையான மரகத புறா அழிவின் விளிம்பில் இருப்பதாக ஆய்வு ஒன்று தெரிவிப்பது குறித்த செய்திகள்.
இனப்பெருக்கு திறன்ல 2 முட்டைகள் இட்டா கூட 2 குஞ்சுகள் பொறிக்கலாம், ஆனா 1 குஞ்சு மட்டும்தான் அதனால வளர்க்கக்கூடிய ஒரு திறன் இருக்கு. ஒரு 90% குஞ்சுகள் வந்து இறந்து போயிருது. ஒரு பேராதான் வரணும். 1 குஞ்சு ஆணாகவும் மற்றொரு குஞ்சு பெண்ணாகவும் வளரும்.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சூடானிய அதிபர் ஒமார் அல் பஷீர் தென்னாப்பிரிக்காவை விட்டு வெளியேற முடியாதபடி விதிக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவை அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று நீட்டித்திருக்கிறது. அவரை கைது செய்து போர்க்குற்ற விசாரணைகளுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டுமா என்பது தொடர்பான இன்னொரு விசாரணை திங்களன்று நடக்க இருக்கிறது. ஆப்பிரிக்க யூனியன் மாநாட்டுக்காக அல் பஷீர் ஜோஹானஸ்பர்க் நகரில் இருக்கிறார். ஏனைய ஆப்பிரிக்க தலைவர்களுடன் அவர் சேர்ந்து நிற்கின்ற நிலப்படம் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும், மாநாடு முடிந்து அவர் நாடு திரும்புவார் என்றும் சூடானின் வெளியுறவு அமைச்சர் முன்னதாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் தாலிபான்களுக்கும் இஸ்லாமிய அரசு குழுவினருக்கு விசுவாசமானவர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட தீவிரவாதிகளுக்கும் இடையில் நிலவும் சண்டை காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள முக்கிய நகரான ஜலாலாபாத்திற்கு தப்பிச் சென்றுள்ளவர்கள் தமது பகுதியில் ஒரு புரட்சி வந்துவிட்டதைப் போல உள்ளது என்று கூறினர். அண்மைய வாரங்களில் அரசாங்கத்திற்கு எதிரான இந்த 2 குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற சண்டையில் 100 பேர் வரை கொல்லப்பட்டதாக அரசாங்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் இணையதளம் ஒன்றில் தலை துண்டிக்கப்பட்ட தாலிபான் தீவிரவாதியொருவரின் புகைப்படம் என தெரிவிக்கப்பட்டு நிழற்படம் ஒன்று காண்பிக்கப்பட்டுள்ளது.
வால் நட்சத்திரம் ஒன்றின் மீது இறங்கிய முதலாவது ஆய்வுக்கலனான ஃபைலே 7 மாத உறக்க நிலைக்கு பின்னர் இப்போது மீண்டும் பூமியுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஃபைலே ஆய்வுக்கலன் நல்ல முறையில் இயங்குவதாகவும் அடுத்த நடவடிக்கைகளை தொடங்க தயாராக இருப்பதாகவும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் கூறுகின்றது. சூரியனுக்கு அருகில் சென்றதும் ஃபைலே வெளித்துக் கொண்டிருக்கிறது. அதன் சோலார் தகடுகள் சக்தியை உருவாக்க தொடங்கியிருக்கின்றன. செங்குத்து பாறை ஒன்றில் நிழலில் இறங்கியிருந்த ஃபைலேயின் இயக்கம் கடந்த நவம்பரில் நின்று போனது. குறித்த வால் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பனித்திட்டுகளையும் பாறைகளையும் ஆராய்வதற்காக ஃபைலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.
பாகிஸ்தானில் போலியோ தடுப்பு மருந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க மறுக்கும் குடும்பங்களுக்கு தடைகளை கொண்டு வரும் நடவடிக்கைகளை தொடங்கவுள்ளதாக அந்த நாட்டின் மிகப்பெரிய மாகாணத்தில் உள்ள அதிகாரிகள் கூறுகின்றனர். உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய சட்டத்தின்படி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முன்னர் அவர்களுக்கு தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தும் சான்றிதழை காண்பிக்க வேண்டுமென்று பலுசிஸ்தான் மாகாணத்தின் சுகாதாரத்துறை செயலாளர் பிபிசியிடம் கூறினார். முஸ்லிம்களின் இனப்பெருக்கத்தை தடுக்க மேற்குலகம் போடும் சதி என்று குற்றம் சாட்டி போலியோ தடுப்பு மருந்து குழுவினர் மீது இஸ்லாமிய ஆயுததாரிகள் தாக்குதல்கள் நடத்தி வரும் சூழலில் பல குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தடுப்பு மருந்துகளை கொடுக்க மறுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஆப்பிரிக்காவிலிருந்தும் மத்திய கிழக்கிலிருந்தும் ஐரோப்பாவுக்கு பெருமளவில் மக்கள் குடிபெயர்ந்து வருகின்ற சூழ்நிலையால் ஜெனோஃபோபியா என்படுகின்ற வெளிநாட்டவர்கள் மீதான நியாயமற்ற வெறுப்புணர்வு அச்சம் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக ஐநாவின் குடியேறிகள் தொடர்பான பிரதிநிதி பீட்டர் சதர்லேண்ட் கூறுகின்றார். பெரும்பாலான குடியேறிகள் பெரும்பாலும் சிரியாவிலிருந்தும் எரித்ரியாவிலிருந்தும் வெளியேறுகின்றவர்கள், துன்புறுத்தல்களிலிருந்து தப்பி வருபவர்கள் என்று சதர்லேண்ட் பிபிசியிடம் தெரிவித்தார். குடியேறிகள் இறுதியாக சென்று சேர்கின்ற ஐரோப்பிய நாடுகளிடம் தஞ்சம் பெறுவதற்கு அவர்கள் உரித்துடையவர்கள் என்றும் அவர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் தஞ்சம் அளிக்கப்படும் குடியேறிகளின் எண்ணிக்கை தொடர்பில் கோட்டா நடைமுறை அவசியம் என்றும் ஐநா பிரதிநிதி தெரிவித்தார்.
மியன்மாரில் ராக்கின் மாநிலம் எங்கிலும் பிக்குகள் அடங்கலாக 1000 மேற்பட்ட பௌத்தர்கள் தொடர் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். நூற்றுக்கணக்கான குடியேறிகள் கரைக்கு கொண்டுவரப்பட்டு தற்காலிக முகாமில் வைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் கோபமடைந்துள்ளனர். குறித்த குடியேறிகள் எங்கிருந்து புறப்பட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரிகள் முயன்று வருகின்றனர். அவர்கள் படகில் சென்று கொண்டிருந்தபோது அண்மையில் மியன்மார் கடற்படையினரால் மீட்கப்பட்டிருந்தனர்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான நடைமுறையை மாற்ற வழி செய்யும் அரசியல் சாசனத்தின் மாற்றி அமைக்கப்பட்ட 20வது சட்ட திருத்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தாலும் அதிலும் ஏகப்பட்ட குழப்பங்கள் உள்ளன என்று சிறிய மற்றும் சிறுபான்மையினரின் கட்சிகள் கூறுகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இதுகுறித்த விளக்கம் தேவை என்று கூறியுள்ளது. இதுகுறித்து கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களிடம் பேசினேன்.
இதிலே பகுதி முறையையும் விதாசார முறையையும் கலந்து ஒரு முறையை உருவாக்குவதுதான் அனைவருடைய நோக்கமாக இருந்த போதிலேயும், என்ன விதமாக அந்த கலப்பை தெரிவு செய்யும் முறை எப்படியானது என்பது பற்றியும் பல வித்தியாசமான முறைகளை பேசப்பட்டிருப்பது, அதனால் இப்பொழுது சொல்லப்படுகிற முறை என்ன மாதிரியான தேர்வு முறை என்பது இன்னும் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை.
உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லைன்னு நீங்க சொன்னாலும், ஆனால் அரசாங்கம் அமைச்சரவைக்கு வைத்திருக்கின்ற அந்த முன்னெடுப்பில் 225 இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 237 உயர்த்தப்படும். அதில் 145 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தொகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 55 உறுப்பினர்கள் விகிதாசார அடிப்படையில், 37 உறுப்பினர்கள் வந்து தேசிய பட்டியலில் இருப்பார்கள் சொல்லியிருக்காங்களே.
நான் சொல்லுவது ஆசனங்களின் எண்ணிக்கை அல்ல, ஆசனங்கள் எண்ணிக்கை அடிக்கடி சொல்லுகிறார்கள். நான் சொல்லுவது தெரிவு செய்யப்படும் முறை, அதிலேதான் முக்கியமான விடயமே அடங்கி இருக்கிறது. அது பல வித்தியாசமான முறைகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். இறுதியாக பேசப்பட்டது 855 என்று போது பேசப்பட்ட முறை நேரடியாக தொகுதி வாரியாக தெரிவு செய்கிற முறை அல்ல, அதுவும் விதாசார முறையை தான் பிரயோகப்படுத்தப்படும். ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு உறுப்பினரை முதலே அடையாளப்படுத்தி அதற்கு பிறகு இப்பொழுது இருக்கிற முறைப்படி ஒரு மாவட்டத்திலே ஒரு கட்சிக்கு எத்தனை ஆசனங்கள் என்று தீர்மானித்த பிறகு அதிலே யார் அந்த உறுப்பினர்கள் என்பதை அந்த தொகுதி வாரியாக தேர்ந்தெடுக்கின்ற ஒரு புதிய முறை ஒன்று. அந்த முறைதான் இந்த 225 அல்லது 237 உபயோகப்படுகிறதா, அல்லது கலப்பு உறுப்பினர் முறை என்று சொல்லப்படுகிற ஜெர்மன் முறை அல்லது நியூசிலாந்து முறை உபயோகப்படுத்தப்படுகிறதா என்பதை குறித்து அமைச்சரவையிலேயே தெளிவு கிடையாது. ஆசன எண்ணிக்கையை தான் அவர்கள் 225 ஒரு தடவையும் சொல்லுகிறார்களே தவிர தெரிவு செய்யப்படும் முறை எப்படியானது என்பதை பற்றி அவர்களே தீர்மானித்திருப்பதாக தெரியவில்லை.
ஆனால் 20வது அரசியல் சாசன திருத்தத்தின் பிரகாரம் புதிய முறையில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெறும் பொழுது பெரும்பாலான இடங்கள் தொகுதி வாரியான அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளது அப்படிங்கிற சூழலில், தொகுதிகள் மறுசீரமைப்பு அல்லது தொகுதிகளினுடைய எல்லைகள் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அப்போ அதில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏகப்பட்ட தயக்கங்களும் மாற்று கருத்துக்களும் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதை எப்படி சரி செய்ய போறீங்க?
எல்லைகள் மேல் நிர்ணயம் செய்யப்பட வேண்டியதாக இருந்தால் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அது நாடு முழுவதும் குறைக்கப்படுகிற போது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 9 குறையாமல் அது இருக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதை வரும் இதுவரைக்கும் மறுத்துரைக்கவில்லை. 160 ஆசனங்களாக இருக்குமாக இருந்தால் 160 இருந்த எங்களுடைய 11 ஆசனங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
அரசாங்கம் வந்து தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வது என்கின்ற இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கும் பொழுது நாடு முழுவதும் ஒரே வகையான அளவுகோலைத்தானே கடைபிடிக்க முடியும். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திற்கு ஒரு அளவுகோல் என்றும் கொழும்பு தேர்தல் மாவட்டத்திற்கு ஒரு அளவுகோல்னு கடைபிடிக்க முடியாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லக்கூடும் இல்லையா?
இல்ல, அது நாங்கள் பேசியிருக்கிறோம். அது எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யாழ் தேர்தல் மாவட்டத்துக்கு ஒரு விசேஷ முறையொன்றை அமல்படுத்துவதற்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். எல்லா கட்சிகளுமே அதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் போர் சூழல் காரணமாக மக்களிடம் தேர்ந்ததும் தற்போதும் இராணுவம் தன்னுடைய கையிலே பல தினங்களை வைத்திருக்கிற காரணத்தினாலே மக்கள் முழுகுடியாமல் இருக்கின்றதையும் காரணம் காட்டி மக்கள் மையாக முழுகுடியேறுகிற வரைக்கும் அவர்களுடைய பிரதிநிதித்துவ எண்ணிக்கை குறையாமல் இருப்பதற்காக ஒரு விசேஷ ஏற்பாடு செய்யப்படுவதற்கு அனைத்து கட்சிகளும் தங்களுடைய நடப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையினாலே எல்லைகள் முதல் நிர்ணயம் செய்யப்படுகிற போது அது அரசாங்கம் செய்வதை அல்ல, குழு ஒன்று நியமிக்கப்பட்டு தான் செய்யும். ஆனால் அந்த குழுவுக்கு இப்படியான ஒரு வரையறை என்று கொடுப்பதற்கு இணங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆசனங்களின் எண்ணிக்கைகளை இப்பொழுது ஒவ்வொரு விதமாக மாற்றுகிற போது என்ன விதமாக அந்த விசேஷ ஆசன தொகை யாழ்த்தேதல் மாவட்டத்திற்கு கொடுக்கப்படும் பற்றி இன்னமும் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். இதேவேளை 19வது அரசியல் சட்டத்தின் திருத்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்படும் அரசியல் அமைப்பு பேரவையில் மலையக மக்களின் பிரதிநிதிகள், அதாவது இந்திய வம்சாவளி மக்களின் பிரதிநிதிகள் யாரும் இல்லை எனும் குரல் இப்பொழுது ஒலிக்க ஆரம்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
அரசியலமைப்பு பேரவைக்கு முன்மொழியப்பட்டுள்ள பெயர்களில் இந்திய வம்சாவளி தமிழர் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மலையக அரசியல் கட்சிகள் கவலையும் விசனமும் வெளியிட்டுள்ளன. குறித்த அரசியலமைப்பு பேரவைக்கு நாடாளுமன்றத்திலிருந்து பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் சபாநாயகர் உட்பட 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். AM சுமந்திரன் மட்டுமே சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர். இவர் சிறிய கட்சிகள் சார்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்துக்கு வெளியே சிவில் பிரதிநிதிகள் 3 இதில் அங்கத்துவம் பெறுகின்றார்கள். குறித்த சிவில் பிரதிநிதிகளாக சிங்களவர், தமிழர், முஸ்லிம் என்று 3 பெயர்கள் அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையில் தொடரும் இழுபறி நிலை காரணமாக இதுவரை இதற்கு நாடாளுமன்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை. குறித்த 3 பெயர்களில் இந்திய வம்சாவளி தமிழர் ஒருவர் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அது தங்களுக்கு ஏமாற்றமாகவே மலையக அரசியல் கட்சிகள் கருதுகின்றன. ஏற்கனவே செயலிழந்துள்ள அரசியலமைப்பு பேரவையில் இந்திய வம்சாவளி தமிழருக்கு வழங்கப்பட்டிருந்த பிரதிநிதித்துவம் தற்போது பறிக்கப்பட்டுள்ளது என்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் துணைத் தலைவர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முத்து சிவலிங்கம்.
ரணில் விக்ரமசிங்கே பிரதம மந்திரியா இருக்க போது 2003 இந்த பிரச்சனை ஒண்ணு வந்தது. அந்த காலகட்டத்திலேயே நான் அவரோட பேசி இலங்கையில 4 இனங்கள் வாழ்றோம், தமிழர்கள், வடகிழக்கு தமிழர்கள், மலையகத்தில் வாழ்ற இந்திய வம்சாவளி மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் என்று 4 சமூகம் வாழ்கிறோம். எப்படி என்னென்ன நியமனம் கொடுத்து அரசியல் சபைக்கு இந்திய வம்சாவளி மக்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க. அடிப்படையிலே அன்னைக்கு இந்த விவரம் எல்லாம் அவர் உணர்ந்து இதை ஒத்துக்கொண்டாரு. அன்னைக்கு நாங்க இங்க அங்கத்தோர் ஒருத்தர் நியமிச்சோம். பிறகு பிரச்சனையினால அந்த நியமனங்கள் எல்லாம் 3 அது காலாவதியான திரும்பி புதிய சபை நியமிக்க விடல
என்றும் தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பில் ஜனாதிபதியை சந்தித்து கோரிக்கையை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றார்.
அரசியல் இல்ல, நாங்க அமைச்சரவை இனி இல்லை, இருந்தாலும் கூட எங்களுடைய வன்மையான எதிர்ப்பை நாம காமிச்சோம். நீங்க தேர்ந்தெடுத்தவர்கள் இந்தியாவும் சொல்லி இல்லைன்றது பிரதமந்திரிக்கு பாராளுமன்றத்துல தலைவர்கள் கூட்டத்துல நான் எடுத்து சொன்னேன். பலமுறை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன், முன்னமையே நீங்க ஒப்புக்கொண்டு ஒருவரை நியமிக்க ஏற்பாடு பண்ணியிருந்தோம், நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த இடத்துக்கு மீண்டும் புதுப்பிக்கிற போது எங்கள் மக்கள் எங்களை சேர்ந்த ஒருத்தர் இருக்கணும், அவர் தான் எங்களுடைய நான்கு நலன்களை அங்க அக்கறையோட கவனிப்பார்னு சொன்னோம். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல மற்றவங்க நாங்க பேசிட்டோம், அதனால இன ரீதியில நியமனம் இல்லை, நாங்க சபையில பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, மந்திரி சபையிலையும் நாங்க பேசி முடிச்சுக்கிட்டோம், இதை அமைச்சரவையில தீர்மானம். அது மாத்திரமில்ல, அதுக்கான தக்க பதில் எங்களுக்கு கிடைக்கல. மீண்டும் நாங்க ஜனாதிபதியை காண்ற போது அப்ப அழுத்தி சொல்லுவோம்
என்றும் கூறிய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் துணைத் தலைவர் முத்து சிவலிங்கம், அரசியலமைப்பு பேரவையில் இந்திய வம்சாவளி தமிழர் புறக்கணிக்கப்பட்டு வேறு பெயர்கள் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டால் தாங்கள் அதனை எதிர்க்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
நமது செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன பதவியேற்று 6 ஆகும் நிலையில் நாட்டின் பொருளாதார நிலையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் நாட்டின் பொருளாதார சூழல் எப்படி உள்ளது என்று இலங்கை பொருளாதார விஷயங்கள் குறித்து தொடர்ந்து எழுதி வரும் ஆய்வாளர் டாக்டர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தன் அவர்களுடன் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பாரிய அளவில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் பொருளாதார துறையில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் வேறு பல விடயங்கள், ஊழல் போன்ற விடயங்கள், நல்லாட்சி போன்ற விடயங்களில் கரிசனை கொண்டிருந்ததனால் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் என்றபடியால் பொருளாதார துறையில் அதிக அளவு கரிசனை கொள்ளவில்லை. இற்ற விதைக்கும் சாதாரண மக்களை பொறுத்தவரையில் வாழ்க்கை செலவு சற்று குறைந்திருந்தாலும் பாரிய பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது சற்று இஸ்திரமற்ற நிலைதான் காணப்படுகின்றது.
குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதாரம் எந்தெந்த துறைகளில் இந்த ஸ்திரமற்ற சூழ்நிலைக்கு எதிர்கொண்டிருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்?
விவசாய துறையை பொறுத்தவரையில் ஓரளவு பரவாயில்லை. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்றுமதியால் சற்று மந்தமான நிலை காணப்பட்டது. இந்த அரசாங்கம் ஏற்றுமதிகளை அதிகரிக்கப் போவதாக குறிக்கிட்டு வந்தது. அந்த துறையில் சில வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதாகவும் உறுதி கூறியது. இருந்தாலும் இந்த ரெண்டு விடயங்களிலும் போதிய அளவு முன்னேற்றம் காணப்பட்டதாக தெரியவில்லை. ஏனெனில் சில ஸ்ட்ரக்சரல் பிரச்சனைகள் இருக்கின்றது. முன்னே ஆட்சி காலத்தில் இருந்து தொடர்கின்ற ஒரு பிரச்சனை சில இருக்கின்றன. அவற்றை உடனடியாக சீர்திருத்த முடியாது.
ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்து வருவதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்?
அதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏனெனில் எங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு ஒரு செயற்கையாக ரூபாவின் பெறுமதியை உயர்த்தி வைத்திருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் தனியார் முதலீட்டு சந்தைகளில், வெளிநாட்டு முதலீட்டு சந்தைகளில் அதி உச்ச வட்டிக்கு கடன்களை பெற்றுதான் பாரிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தியை மேற்கொண்டு வந்தார்கள். ஆகவே அவர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்தும் அல்லது அந்த கடனுக்கு வட்டி செலுத்தும் பழுவை குறைப்பதற்காக செயற்கையாகவே மத்திய வங்கி அதி உச்சமாக வெளிநாட்டு நாணய சந்தையில் தலையீடு செய்து ரூபாவின் பெறுமதியை உயர்த்தி வந்திருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் ரெண்டு பிரதான நோக்கங்களை முன்வைக்கிறார்கள். வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்க அதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அதே நேரம் ஏற்றுமதியை நோக்கி ஒரு பொருளாதார வளர்ச்சியைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டுமென்றால் ரூபாவின் பெறுமதி குறைவது நன்மை பயக்கும் என்றுதான் கூற வேண்டும்.
பழைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலும் வெளிநாட்டு கடன்களில் தங்கியிருந்த ஒரு அரசாங்கம் என்று வர்ணிக்கப்பட்டது. அதே நேரம் முதலீடுகள் கூட கடன்களாக இலங்கையில் முதலிடப்படுவதாக விமர்சனங்கள் இருந்தன. அப்படியான ஒரு சூழ்நிலையில் புதிய அரசாங்கம் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாக உணர்கிறீர்களா?
நிச்சயமாக அந்த விடயத்தில் கணிசமான மாற்றம் ஏற்பட்டதாக தான் திரும்புகிறேன். முன்னே ஆட்சியாளர்கள் சர்வதேச தனியார் முதலீட்டு சந்தையில் மாத்திரமன்றி சில புதிய உதவி வழங்கும் நாடுகளான சீனா, இந்தியா போன்ற நாடுகளில் அதிகூடிய வட்டி வீதத்துக்கு வர்த்தக அடிப்படையிலான கடன்களை பெற்றுதான் தமது அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பின் ஏனைய சர்வதேச நாடுகளுடைய உறவுகள் பலமடைந்து வரும் நிலையில் பாரம்பரியமான நமது கடனாளிகள், நன்கொடையாளர்கள், அதாவது மேற்கத்திய நாடுகள் ஓரளவுக்கு அரசாங்கத்துக்கு உதவி செய்ய முன்வருகின்றன. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான் போன்ற நாடுகள். ஆகவே அவர்களின் பாரம்பரியமாக அவர்களின் வட்டி வீதங்கள், அவர்கள் வந்து கடன் பெற்றால் கூட அதை அறவிடப்படும் வட்டி வீதங்கள் சீனா, இந்தியா போன்ற நாடுகளை வட்டி வீதங்கள் விட குறைவாகத்தான் இருந்து வந்திருக்கின்றன. ஆகவே இப்பொழுது இந்த புதிய அரசாங்கத்துக்கு அவ்வளவோ சர்வதேச ரீதியில் நல்லிணக்கம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே சர்வதேச தனியார் சந்தையில் இன்னும் நாம் அந்த ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் பாண்ட், சவரின் பாண்ட் போன்றவற்றை ஃப்ளோட் பண்ணி அரசாங்கம் மத்திய வங்கி பணம் திரட்டினாலும், மற்றும்படி அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக சற்று கூடுதலாக பாரம்பரிய கடனாளிகள் அல்ல நன்கொடையாளர்களை தான் நம்பி இருக்கின்றன. அதன் மூலம் ஓரளவு கணிசமான நன்மைகள் இலங்கைக்கு இந்த கடந்த 6 மாதத்தில் கிடைக்க பெற்றிருக்கின்றன என்றுதான் கூற வேண்டும்.
இலங்கை பொருளாதார ஆய்வாளர் டாக்டர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தா. விடுதலை புலிகள் அமைப்பில் பெண் போராளியாக இருந்த ஒருவர் தனது மிக கடுமையான அங்கவீனத்தையும் பொருட்படுத்தாமல் அதை புறந்தள்ளி இன்று வெற்றி பாதையில் பயணிக்கின்றார். அவரது வெற்றி குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
19 வயசுல வெடி விபத்து ஒன்று நடந்ததுல கையெல்லாம் போயிட்டு ரெண்டு கண்ணும் தெரியாது, ரெண்டு காலம் கேட்காது. அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு நான் காயப்பட்ட ரெண்டு நாளை போறதுதான் தெரியும். அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன்.
இது வெற்றி செல்வியின் குரல். வெற்றி செல்வி இலக்கிய உலகில் நன்கு அறியப்பட்டவர், நாடறிந்த எழுத்தாளர். இவர் மன்னாரை பிறப்பிடமாக கொண்டவர். வேலு சந்திரகலா என்பது இவருடைய இயற்பெயர். முன்னாள் போராளியாகிய வெற்றி செல்வி மரணத்தின் வாசல் வரை சென்று அதிர்ஷ்டவசமாக திரும்பியிருக்கின்றார். 17 வயதில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் அவர் இணைந்து கொண்டார். அதை பற்றி அவரே கூறுகின்றார்.
போர், பட எதிர் சண்டைகள், சச்சரவுகள், இடப்பெயர்வுகள் இதெல்லாம் பார்த்து பார்த்தே அதுக்குள்ளேயே வளர்ந்த ஒரு பிள்ளை நான். பள்ளிக்கூடங்கள் ஒழுங்கா படிக்க முடியாத அளவுக்கு இடப்பெயர்வு. இந்தியாவில் போய் 2 வருஷம் இருந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து இஞ்ச இடம்பெயர்ந்திருக்கோம். அப்ப இடப்பெயர்வுன்றது வந்து விரந்தெரிஞ்ச நாள் தொடக்கம் எங்களை கலைச்சு கொண்டு வந்துட்டு மட்டுமல்ல, அப்ப விமான குண்டு வீச்சு நடக்கும், திடீர் திடீரென்று சண்டை நினைச்சு பார்க்காத நேரம் நடக்கும். ஒரு நிம்மதியான படிப்புகளுக்கு கிடைக்கவே இல்லை. அப்ப யுத்த முடிவுக்கு வரணுமெண்டா நாங்கள் எல்லாம் போராட வேணுமென்ற ஒரு தேவையை நான் உணர்ந்தேன். அதனாலதான் நான் போருக்குள்ள போனேன்.
இயக்கத்தில் பெரிய படையணி ஒன்றில் இணைக்கப்பட்டிருந்த இவர் வெடி விபத்து ஒன்றில் படுகாயமடைந்தார்.
எனக்கு முதுகுல மட்டும்தான் காயம் இல்லை, உடம்பு ஃபுல்லாவே காயம்தான், கால் பெருவிரல் வரைக்கும் காயம். எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, இனி தெரியவே வராதுன்னு டாக்டர்ஸ் மேல சொல்லிட்டினா மட்டும் சொல்லிட்டினான். இப்போ காது சவு வெடிச்சபடியால் உங்களுக்கு காது கேட்குற குறைவாக இருக்குமெண்டா நர்ஸ் சொல்லித்தான் எனக்கு தெரியும். காதுங்க காது, கண்ணும் தெரியாது, கையும் இல்லை, நானே தப்பினேன், நான் செத்திருக்கலாமே நட மாதிரியான உணர்வு தான் எனக்கு கூட வந்தது.
ஏற்பட்ட இந்த பாதிப்பினால் வெற்றி செல்வி மிகவும் மனம் தளர்ந்திருந்தார். ஆனாலும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் மூலம் பாதிக்கப்பட்ட இரண்டு கண்களில் இடது கண்ணின் பார்வை மீண்டது, வலது கை இல்லை, வலது கண்ணில் பார்வை கிடையாது. இவரான இழப்புகளில் இருந்து மீண்டது எப்படி?
வலது கை இல்லைன்றது ஒரு பெரிய இழப்பா தான் உணர்ந்தேன். அது மட்டுமல்ல
அவர் அந்த கையை கொண்டு எழுதவும் செய்தார்.
கோடுகள் போட்டேன், அதுக்கப்புறம் வட்டம் போட்டேன், முக்கோணம் போட்டேன். அப்படி என்று அந்த கை பழக்கத்துக்கு பேன வர வர திருப்பி எழுதுறது, புத்தகத்தை எடுத்து வச்சு பந்தி பந்தியா எழுதினேன். அது கூட கையெல்லாம் நொந்துடும், என்னென்ன இடது கையில நிறைய பீஸுகள் இருக்கு, விரல் எல்லாம் காயப்பட்ட விரல். பிறகு நோக்க நோக்க எழுதுவேன், பிறகு அப்படி அப்படியே பழக்கத்துக்கு வந்துட்டு பிறகு எனக்கு ஈஸியா இருந்தது எழுதுறது. அப்போ எனக்கு ஆனால் நான் அந்த முதல் எழுதின எழுத்தை வச்சிருந்தேன் கோப்பியில், எனக்கு அதையும் இதை மாதிரி சிரிப்பாகவும் இருக்கிறது, ஆச்சரியமாகவும் இருந்தது. உண்மையில
எழுதுவதற்கு தன்னை பழக்கி கொண்ட போது ஏற்கனவே அவரின் உள்ளே உறங்கி கிடந்த எழுத்தாற்றல் வெளிக்கிளம்பியது.
கவிதைகள் எழுதினேன், சிறுகதைகள் எழுதினேன், கட்டுரைகள் எழுதினேன், நாவலும் எழுதியிருக்கிறேன். இதுவரைக்கும் 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதில் 2 கவிதை புத்தகம், 2 சிறுகதை புத்தகம், 1 நாவல், மற்றது கட்டுரை என்ற தொகுப்பு உண்டு, அது 6வது புத்தகம். போருக்குள்ளாலான மனித வாழ்க்கையை, மனித இயல்புகள், மனித தியாகங்கள், இல்லாண்ட புரிந்துணர்வு, விட்டு கொடுப்பு, மற்றவங்களுக்காக வாழ்றதில் உள்ள மகிழ்ச்சி, போராளிகளின் வீரம், காதல், கருணை, அண்டு மனித மனங்கள இயல்பான வாழ்க்கையை 7 அளவுக்கு பதிஞ்சிருக்கிறேன். என்னோட வாழ்ந்த உண்மையான மனுஷரை நான் பதிஞ்சிருக்கிறேன்.
சேனல் 4 என்ற அவருடைய சிறுகதை ஒன்று அண்மையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு விடுதலை புலிகளின் பெண் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் அடங்கிய தொகுப்பில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது.
ஒரு பந்தி எழுதுறதுக்கே 1 மணி எழுதுக்கு மேல சென்றேன்னா ஒரு எழுத்தாளர் 2 மெட்டாக்கள் பாக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னு நினைச்சு பாக்கல ஒரு சந்தோஷமாவும் இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது. எனக்கு தொடர்ச்சியான முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் நிச்சயமா எதையும் சாதிக்கலாம் என்றது என்ற வாழ்க்கையில நானே கண்டுகொண்ட உண்மை. தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில நாங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி நிச்சயம். நான் நல்லா எழுதணும் என்று நினைச்சேன். நான் இப்போ நான் ஒரு நல்ல எழுத்தாளராக இனம் காணப்பட்டிருக்கிறேன்.
வெற்றி செல்வியுடன் உரையாடியவர் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம். அடுத்ததாக தமிழக செய்தி ஒன்று. தமிழகத்தின் மாநில பறவையான மரகத புறாவின் எண்ணிக்கையில் பெரிய வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பது ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அந்த ஆய்வை முன்னின்று நடத்திய காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் ராமசுப்பு அவர்களிடம் கேட்டேன்.
இந்த மரக புறாக்கள் வந்து தமிழ்நாட்டோட மாநில பறவைன்னு அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டிருக்கு. 10க்கும் குறைவான மக்களுக்கு தான் இந்த மரகத புறாவை பத்தியான ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதனால இதுல வந்து அதிகமா ஆராய்ச்சி செஞ்சு இதை பத்தியான விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு விஷயத்தினால இந்த ஆராய்ச்சியை வந்து நான் தொடங்கினேங்க.
தமிழகத்தினுடைய மாநில பறவையான இந்த மரகத புறாவினுடைய சிறப்பு இயல்புகள் என்ன?
நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய அந்த மாடப்புறா அப்படின்னு சொல்லுவாங்க, மணிப்புறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 புறாக்கள் இருந்து இது சற்றே வேறுபட்டது. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வண்ணங்கள், அதாவது இறகுகள் வந்து ஒரு அடல் பச்சை நிறுத்தக்கூடிய ஒரு இறகுகளையும் ஒரு வெளிர் சாம்பல் அல்லது ஒரு வெளிர் செந்நிற கலர உடலையும் பெற்றிருக்கிறதுனால ஒரு தனித்திறன் வாய்ந்தது. அது காடுகள்ல வந்து தரைப்பகுதியில மட்டுமே அதிகமான நிறத்தை செலவிடும். 2வது, இதோட இனப்பெருக்கு திறன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை. அது எதுக்கு அந்த காலத்துலன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துலதான் மன்சூன் அதாவது பருவக்காற்றோட இன்ஃபுளுன்ஸ்னால நமக்கு மலைகள் கிடைக்கும், மரங்கள் நல்லா துளிர் விடும், பூக்கள் வரும், காய்கள் கிடைக்கும், கனிகளை வச்சு அதோட ஜென்ரேஷனை வந்து நல்லா வளர்க்கறதுக்காக இதோட தகவமைப்பு இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் பாத்தீங்கன்னா இனப்பெருக்க திறன்ல ரெண்டு முட்டைகள் இட்டா கூட ரெண்டு குஞ்சுகளும் பொறிக்கலாம், ஆனா ஒரு குஞ்சை மட்டும்தான் அதனால வளர்க்கக்கூடிய ஒரு திறன் இருக்கு. ஒரு 90% குஞ்சுகள் வந்து இறந்து போயிருது. ஒரு பேராதான் வரணும், ஒரு குஞ்சு ஆணாகவும் மற்றொரு குஞ்சு பெண்ணாகவும் வளரும். பொதுவாக வெளியில நமக்கு கிடைக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல நமக்கு அதிகமான ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெண்களா தான் இருக்குதுங்க.
இப்ப இந்த மரகத புறா வந்து அழிவின் விளிம்பில் இருக்கு அப்படின்னு கருத முடியுமா?
கண்டிப்பாக கருத முடியும். ஏன் கேட்டீங்கன்னா இதோட பரவல் வந்து மிக குறைவா தான் இருக்கு, இதோட பாப்புலேஷன் அதாவது எண்ணிக்கை வந்து குறைவா தான் சார் இருக்கு, அதனால இது வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம்.
அதற்கான காரணங்கள் என்னங்கறத வந்து கண்டறிஞ்சிருக்கீங்களா நீங்க?
இதுல முதல் காரணமா நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பருவ கால மாற்றங்கள்னு சொல்லலாம். இந்த இனப்பெருக்க காலத்துல பருவமழை தவறுனாலோ அல்லது அதிகப்படியான பருவமழைகள் இருந்தாலோ அதோட கூடுகளும் பாதிப்புகள் ஏற்படலாம், அதோட குஞ்சு வளர்ப்பு திறன்ல பிரச்சனைகள் ஏற்படலாம். இதோட நெஸ்டிங் ஹாபிட்டேட் உண்டாகக்கூடிய ஒரு திறன் வந்து பாத்தீங்கன்னா குழிவா இருக்காது, அதாவது கீழே காங்கேவா இருக்காது, தட்டையாக அதாவது ஒரு சமதளமா இருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு முட்டைகள் தான் இடும். இந்த பெரும்பான்மையான அந்த முட்டைகள் வந்து கீழே வழுகி கீழே போய் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா இந்த கூடுகள் வந்து மலைக்காடுகள் இருக்கிறதுனால அதிகப்படியான காற்றுனால இந்த கூடுகள் வந்து அழியக்கூடிய வந்து சான்ஸ்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு 45% இந்த பறவை கூடுகள் வந்து அழிஞ்சு இதோட இனப்பெருக்கு திறன் வந்து தட்டுப்படுது சார். இதுக்கு அடுத்து ஒரு இதுன்னு சொன்னீங்கன்னா இந்த பறவைகள் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் பயந்த சுபாவம் உடையது. இந்த வழிய போகக்கூடிய டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் அதாவது வண்டிகளோட சவுண்டுகள்னாலையும் இந்த ஒரு வைப்ரேஷன்னால கூட்டுல இருந்து மிக விரைவா எந்திரிச்சு ஓடணும்னு பார்க்கும் பயந்து அந்த சமயத்துல அந்த கூடுகள் இருக்கக்கூடிய முட்டைகளும் கீழே தள்ளப்பட்டு உடஞ்சு போயிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது அதிகப்படியா வந்து ஹண்ட் பண்றாங்க. ஹண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குஞ்சு லெவல்லயே இதை கலெக்ட் பண்றாங்க, அந்த குஞ்சு பொறிச்ச நிலையில இதை எடுத்துட்டு போய் கூடுகளை அடைச்சு வந்து இப்ப வந்து விற்பனைக்கு கொடுக்கறாங்க. அந்த காடுகளோட அளவு குறையிறது வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட் ஆன் மரகத புறான்னு நம்ம சொல்லலாம் சார்.
இந்த புறாக்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா?
வாய்ப்புகள் இருக்கு. என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா அந்த ஆண் புறாக்களோட ஒரு எண்ணிக்கை குறைகிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. இது மட்டும்தானா? ஒரு ஸ்பெசிபிக் மரங்கள்ல மட்டும்தான் இந்த பறவைகள் வந்து கூடு கட்டுது, அந்த மரங்களை பெருக்க கூட செய்யலாம். டூரிஸ்ட் அந்த பகுதிகளில் வந்து அதிகமான ஒளி எழுப்பக்கூடாது, அதோட ஒரு மேட்டிங் சிஸ்டமோ அல்லது ஒரு இன்குபேஷன் சிஸ்டமோ கூட பாதிக்கப்படுறத நம்ம வந்து தடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து செய்யலாம். அழிவுலேருந்து காப்பாற்றுறதுக்கு முதல் படி என்ன கேட்டீங்கன்னா முழுமையாக வந்து கணக்கு எடுக்கணும். பல நாடுகளில் இந்த பறவைகள் இருக்குது, இது வந்து தமிழ்நாட்டுக்குரிய ஒரு பிரச்சனை கிடையாது, உலக அளவுல ஒரு பிரச்சனை. எல்லா நாடுகளும் ஒரு சேர்ந்து இந்த பறவைகளை கணக்கெடுத்து அரசாங்கத்தால இந்த பறவைகளை கொஞ்சம் எங்கேயாவது பிரீட் பண்ணி நேச்சுரல் ஹேபிட்டேட்ல நமக்கு செய்ய முடியுமா, அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கூட நம்ம பார்க்கலாம் சார்.
காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் ராமசுபு. ஐரோப்பிய நாடான ஜார்ஜியாவின் தலைநகர் டிப்ளிசியில் பெரும் மழைக்கு இடையே அதைவிட மிகப்பெரிய பரபரப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது. ஏன்? இதோ பிபிசியின் தகவல்கள். தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
காட்டிலுள்ள மிருகங்கள் நாட்டிற்குள் வந்தால் எப்படி இருக்கும்? காட்டிலுள்ள மிருகங்களை பிடித்து வந்து நகரின் மத்தியில் மிருக காட்சி சாலைகளில் அடைத்து சிறை வைத்து நாம் பார்த்து கைகொட்டி சிரித்து மகிழ்ந்து வருகிறோம் அல்லவா? அதே மிருகங்கள் நகரின் மத்தியில் வீதிகளிலும் மக்களின் குடிமனைகளிலும் புகுந்து நகரையே சிறைப்பிடித்தால் எப்படி இருக்கும்? கேட்பதற்கு வினோதமானதாக இருந்தாலும் இப்படியொரு சம்பவம் ஜோர்ஜியாவின் தலைநகர் திபிலிசியில்
நடந்துள்ளது. Just to give you an idea how badly this area was flooded, take a look at
that
rooftop. சோவனப்பெய்யும்
கனமழை மற்றும் பெருவெள்ளத்தில் நிலை குலைந்து போயுள்ள திபிலிசி நகரை ஆட்டிப்படைத்து அட்டகாசப்படுத்தின மிருக காட்சி சாலையிலிருந்து தப்பிய மிருகங்கள். மிருகங்கள் நகரின் மிருக காட்சி சாலையிலிருந்து தப்பி வெளியே நகருக்குள் நடமாடும் செய்தியானது மக்களை பீதியில் ஆழ்த்தி உறைவிடங்களில் உறைந்து போகச் செய்துள்ளது. இதனையே அரசு அதிகாரிகளும் தலைநகர் வாசிகளுக்கு அறிவுறுத்தியும்
உள்ளனர்.
இந்த பெருவெள்ளம் காரணமாக புலிகள், சிங்கங்கள், கரடிகள், ஓநாய்கள், நீர் யானைகள், காண்டாமிருகங்கள் என ஏராளமான மிருகங்கள் நகருக்குள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தாலும் வெள்ளத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் பல இறந்தும் போயுள்ளன. நகரவாசிகளின் கதவுகளையும் ஜன்னல்களையும் கரடிகள் தட்டும் சம்பவங்களும் இடம்பெறுவதால் ஆபத்திற்கு அயலவர்தான் வந்து தட்டுகிறார்கள் என்ற சந்தேகத்தில் காலத்தில் கூட வீட்டுக்கதவை திறக்க அச்சத்தில் மக்கள் உள்ள சம்பவங்களும் ஆங்காங்கே இடம்பெறுகிறது. இதனிடையே மிருகங்களை பிடிப்பதற்காக மயக்க மருந்தை துப்பாக்கி மூலம் செலுத்தி நீர் யானையொன்றை பிடித்து கட்டுப்பாட்டினுள் வைத்துள்ளனர் மீட்பு பணியாளர்கள். மிருகங்கள் மீள பிடிக்கப்பட்டோ அல்லது கொல்லப்பட்டும் உள்ளன. எவ்வாறாயினும் எத்தனை மிருகங்கள் இனமும் காணாமல் போயுள்ளன என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் தேடுதல் மற்றும் மீட்பு பணியின் ஒரு பகுதியாக ஹெலிகாப்டர்கள் நகரின் வான்பரப்பில் வட்டமிட்டுக் கொண்டே உள்ளன. கடும் மழையுடன் கூடிய பெருவள்ளத்தில் 8 பேர் பலியாகியுள்ளனர். இதில் 3 உடல்கள் மிருக காட்சி சாலையின் உள்ளிருந்து மீட்கப்பட்டுள்ளன.
செய்தி குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.